செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் கல்வி அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், கண்ணுடையவர் என்பார் கற்றோர், முகத்து இரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். இதற்கு விளக்கம் என்னன்னா, உள்ளபடியே கண்களை உடையவர்கள் என்று சிறப்பித்து சொல்லப்படுபவர்கள் கற்றவர்களே ஆவார்கள். முகத்தில் இரண்டு கண்களாகிய புண்களை மட்டுமே உடையவர்கள் கல்லாதவர்கள் என்று கருதப்படுவார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் மற்றும் ஒரு குறள், உவப்ப தலை கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில், யாவரும் மகிழும்படியான ஒவ்வொருடு ஒருவர் பேரன்போடு கலந்து மகிழ்ந்து இனி என்று கூடுவோம் என்ற ஏக்க நினைவோடு பிரிதலாகிய தன்மையை கொண்டதே கற்றோருடைய பண்பாக செயலாக அமையும் என்கின்றார் திருவள்ளுவர்.
தெரிந்த பாடல் தெரியாத தகவல். படம் காட்டு ரோஜா. படத்திற்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன் அவர்கள். பாடலுக்கு வரிகள் அமைத்தவர் கண்ணதாசன் அவர்கள். பாடியவர் பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். கண்ணதாசனுடைய பிறந்த நாள் 24 ஜூன். அவரை பற்றி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம வாழ்க்கை முழுவதும். அவருடைய பிறந்த தினத்தின் நினைவை ஒட்டி அற்புதமான இந்த பாடல். சித்தர்களோட பாடல்களில் மனதை பறிகொடுக்காமல் எந்த கவிஞனும் இருக்க முடியாது. சித்தர் பாடல்கள் தத்துவங்களின் பொக்கிஷம். கவியரசர் அவர்கள் சித்தர் பாடல்களில் உள்ள பல கருத்துக்களை தமது திரைப்பட பாடல்களில் கையாண்டுள்ளார். அழுகுனி சித்தரின் பையூரிலே இருந்து பாலூரிலே இறந்த என்ற பாடலால் கவரப்பட்ட கவியரசர் காட்டு ரோஜா படத்தில் எந்த ஊர் என்றவனே நான் இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா என்று இந்த பாடலை எழுதினார். இந்த பாடல் முழுவதும் குழந்தை கருவாரிலிருந்து வெளியே வந்து குழந்தையாகி சிறு பையனாகி காளையாகி காதலில் விழுந்து அந்த காதல் மறுக்கப்பட்ட பிற்பாடு அந்த வருத்தத்தில் சோகத்தில் பாடக்கூடிய பாடலாக இந்த பாடல் முழுதும் தான் ஒரு ஒரு இடத்துக்கும் அந்தந்த ஊர்களை போட்டு ரொம்பவும் சிறப்பாக இந்த பாடலை எழுதியிருப்பார். அதில் ரெண்டு வரி ரொம்ப அற்புதமாக இருக்கும். கடைசி ரெண்டு வரி சோக ரசம் பிழியம். கீழூரில் வாழ்வதற்கு கிளிமொழியால் இல்லையடா, மேலூர் போவதற்கு வேலை இன்னும் வரவில்லைன்னு ரொம்பவும் அற்புதமாக ஒரு காதலின் வலிய வருத்தத்தை சோகத்தை பதிவு பண்ணியிருப்பார். பிபிஎஸ்ஸின் குரலில் அற்புதமான இந்த பாடல் உங்களுக்காக காட்டு ரோஜா படத்திலிருந்து.
எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா, எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, வேலூரை பார்த்து விட்டேன், விடியூரில் கலந்து விட்டுவிட்டு மேட்டூரில் வந்த மங்கை மேலேறி நின்று கொண்டான். கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியான் இளையடா, மேலூர் போவதற்கும் வேலை வரவில்லையடா. எந்த ஊர் என்றவனே, இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா.
கவியரசு கண்ணதாசன் 1927 ஜூன் மாதம் 24 தேதி பிறந்தவர். 4000 மேற்பட்ட கவிதைகள், 5000 மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்கிறார். திருமகள், திரைஒலி, மேதாவி, தென்றல், தென்றல் திரை, முல்லை, கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். சிறுகதை, நாவல், கட்டுரை, கவிதை என்று இலக்கியத்தின் பல்வேறு துறைகளிலும் முத்திரை பதித்தவர். கண்ணதாசனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் முத்தையா. பின்னர் கவிதைகள் எழுதத் தொடங்கும் போது அவர் கண்ணதாசன் என்ற புனை பெயரை சூட்டிக்கொண்டார். அந்த பெயரே நிரந்தரமாக நிலைத்து விட்டது. கண்ணதாசன் காரைக்குடி அருகில் உள்ள அமராவதி புதூரில் இருக்கும் குருகுலம் உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் 8 வரை படித்தார். பிறகு படிக்க வசதியின்றி தனது 17 வயதில் படிப்பை நிறுத்தினார். அவர் படிக்கும் போது பள்ளியின் ஆசிரியராக இருந்தவர் நீ உருப்பட மாட்டாய் என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதின் பலனாகத்தான் என்னவோ நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று கண்ணதாசன் பிற்காலத்தில் கூட்டங்களில் பேசும்போது அடிக்கடி குறிப்பிடுவார். 1944 புதுக்கோட்டையில் இயங்கி வந்த திருமகள் பத்திரிகை ஆசிரியராக பொறுப்பு ஏற்றார். அப்போருக்கு அவருக்கு வயது 17. கண்ணதாசன் எழுதிய கவிதைகள் அதில் பிரசுரமாயின. 45 திரைஒலி பத்திரிகையின் ஆசிரியரானார். அங்கிருந்து விலகி 47 மாடம் தியேட்டர்சார் நடத்திய சண்டமாருதம் என்ற பத்திரிகைக்கு ஆசிரியரானார். சண்டமாருதம் ஆசிரியராக இருந்தபோது மாடர்ன் தியேட்டர்ஸ் கதை இலாகாவில் கண்ணதாசன் இடம்பெற்றார். அப்போது மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த மந்திரிகுமாரி படத்துக்கு வசனம் எழுத மு கருணாநிதி வந்தார். கருணாநிதிக்கும் கண்ணதாசனுக்கும் அறிமுகம் ஏற்பட்டு நாளடைவில் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். இந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக கருணாநிதி விளங்கினார். கண்ணதாசனுக்கும் திராவிட இயக்கத்தின் மீது ஈடுபாடு ஏற்பட்டது. திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுத வேண்டும் என்று கண்ணதாசன் விரும்பினார். சண்டமாருதம் பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்து வந்ததால் பாடலாசிரியராக முன்னேற முடியாது என்று கண்ணதாசன் கருதினார். எனவே பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கோவை சென்றார். அங்கு ஜூபிட்டர் நிறுவனம் கேமரா மேதை கே ராம்நாத் டைரக்ஷனில் கண்ணியின் காதலி என்ற படத்தை தயாரித்து வந்தது. ஜூபிட்டரின் மேனேஜராக இருந்த வெங்கடசாமி சிபாரிசின் பேரில் அந்த படத்துக்கு பாடல் எழுதும் வாய்ப்பு கண்ணதாசனுக்கு கிடைத்தது. கலங்காதிர் மனமே, உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே என்ற பாடலை எழுதி கொண்டு போய் டைரக்டர் ராம்நாத்திடம் கொடுத்தார் கண்ணதாசன். பாடல் டைரக்டருக்கு பிடித்து விட்டது. அந்த பாடலை கதாநாயகி மாதுரி தேவிக்காக டிவி ரத்னம் பாடினார். கண்ணதாசனின் முதல் பாடலே ஹிட் ஆகியது. கண்ணதாசன் எழுதிய கவிதைகளும் கட்டுரைகளும் அவருக்கு புகழ் தேடித்தன. 1954 நேஷனல் புரொடக்ஷன் என்ற கம்பெனி ஆங்கில படம் ஒன்றின் கதையை தழுவி அம்மையப்பன் என்ற படத்தை தயாரித்தது. சரித்திர பின்னணியுடன் இதன் திரைக்கதி வசனத்தை கருணாநிதி எழுதினார். இதில் எஸ் எஸ் ராஜேந்திரன், ஜி சகுந்தலா ஜோடியாக நடித்தனர். ஏ பீம்சிங் டைரக்ட் செய்தார். இதே கதையை மாடர்ன் தியேட்டர் சார் சுகம் எங்கே என்ற பெயரில் சமூக படமாக தயாரித்தார்கள். கே ஆர் ராமசாமி, சாவித்ரி நடித்த இப்படத்தை கே ராம்நாத் டைரக்ட் செய்தார். வசனத்தை கண்ணதாசனும் ஏ கே வேலனும் எழுதினார்கள். இரண்டு படங்களின் கதைகளும் ஒரே மாதிரி இருந்ததுடன் சில கட்டங்களில் வசனமும் ஒரே மாதிரி இருந்தது. இதனால் கருணாநிதிக்கும் கண்ணதாசனுக்கும் முரசல் ஏற்பட்டது. இருவருடைய கருத்து மோதல்களும் முரசொலியிலும் தென்றலிலும் எதிரொலித்தன. ஒரு அருமையான பாடலுக்கு பிறகு கண்ணதாசன் எடுத்த படங்களை பற்றி இன்னும் சில விஷயங்களை சொல்லலாம்.
உலக விளைந்த கலை அண்ணமே. நதியில் விளையாடி கொடியின் தலை தீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. படை கொண்டு சேனை பல வென்று ஆழப் பிறந்தாயடா, புவி ஆழப் பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழப் பிறந்தாயடா, வாழப் பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழப் பிறந்தாயடோ.
சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன், மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer Manuka Branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
உன்மாலை நிலாவினில் வேதங்கள், என் மார்பில் உலா வரும் தாகங்கள், இன்னும் என்னென்னவோ என் எண்ணங்கள் விடிய விடிய சொல்லித்தருவே. உன்மாலை நிலாவினில் வேதங்கள், என் மார்பில் உலா வரும் தாகங்கள், இன்னும் என்னென்னவோ என் எண்ணங்கள். விடிய விடிய சொல்லித்தருவே, உன் மாலை நிலாவெனில் வேதங்கள்,
என் மார்பில் உலா வரும் தாகங்கள், இன்னும் என்னென்னவோ என் எண்ணங்கள்.
எடுக்காத தங்கமோ, கொட்டி கிடக்கின்ற வைரமோ, கல்லில் வடிக்காத சிற்பமோ, கண்ணில் நடங்காத பெண்மையோ, சொல்லித்தர நான் இருக்கின் ரஜத்தே, விடிய விடிய சொல்லித்தருவே. உன் மாலை நிலாவினில் வேதங்கள்,
என் மார்பில் உலாவரும் தாகங்கள், இன்னும்
பேசினால் மந்திரம் பூசி
சங்கமம். இருக்கின்ற ஜத்தியே விடிய 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 சொல்லித் தருவே. உன் மாலை நிலாவினில் வேதங்கள்
என் மார்பில் உலா வரும் தாகங்கள் இன்னும் என்னென்னவோ என் எண்ணங்கள்.
திரைப்பட பாடலாசிரியராக கொடிகட்டி பறந்த கண்ணதாசன் சொந்தமாக படக்கம்பெனி தொடங்கி படத்தயாரிப்பில் ஈடுபட்டார். சில படங்கள் தோல்வியடைந்ததால் அவர் பெரும் சோதனைகளை அனுபவிக்க நேர்ந்தது. மாலையிட்ட மங்கை கண்ணதாசன் தயாரித்த முதல் படம். இது வெற்றி படம். பட உலகிலிருந்து விலகியிருந்த டி ஆர் மகாலிங்கத்துக்கு இப்படம் புதுவாழ்வு அளித்தது. நாடக நடிகையாக இருந்த மனோரமாவை திரையுலகில் அறிமுகப்படுத்திய படம் இதுதான். 1959 சிவாஜி கணேசன், பத்மினி, ஜெமினி கணேசன், எஸ் வரலட்சுமி, ஜாவர் சீதாராமன் ஆகியோர் நடிக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை பத்மினி பிக்சர்ஸ் தயாரித்தது. பி ஆர் பந்துலு டைரக்ட் செய்த இந்த படம் தமிழின் முதல் டெக்னிக் கலர் படம். வசனத்தை சக்தி கிருஷ்ணசுவாமி எழுதினார். இந்த படம் அதிக பொருள் செலவில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டது. அதோடு மோதுகிற விதத்தில் சிவகங்கை சீமை என்ற படத்தை கண்ணதாசன் தயாரித்தார். கட்டபொம்மனுக்கும் சிவகங்கை சீமைக்கும் நெருங்கிய ஒற்றுமை உண்டு. இரண்டு படங்களும் வெள்ளையர் ஆட்சிக்கு எதிராக நடந்த போராட்டங்களை சித்தரிப்பவை. சிவகங்கை சீமையில் எஸ் எஸ் ராஜேந்திரன், பி எஸ் வீரப்பா, டி கே பகவதி, வளையாபதி முத்துகிருஷ்ணன், குமாரி கமலா, எஸ் வரலட்சுமி, எம் என் ராஜம் ஆகியோர் நடித்தனர். திரைக்கதை வசனத்தை கண்ணதாசன் எழுத கே சங்கர் டைரக்ட் செய்தார். இது கருப்பு வெள்ளை படம். படம் தயாரானதும் அதை ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருக்கு போட்டு காட்டினார். படத்தை பார்த்த ஏவிஎம், படம் நன்றாக வந்திருக்கிறது, ஆனால் கட்டபொம்மன் படத்துடன் மோத வேண்டாம், அந்த படம் வெளியாகி 2 மாதங்களுக்கு பிறகு ரிலீஸ் செய்யுங்கள் என்று யோசனை தெரிவித்தார். இதை கண்ணதாசன் கேட்கவில்லை. கட்டபொம்மனும் சிவகங்கை சீமையும் ஒரே சமயத்தில் 1959 மே மாதம் வெளிவந்தன. சிவாஜி கணேசனின் அற்புதமான நடிப்பு, பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள், கண்ணை கவரும் வண்ணம் இவற்றால் கட்டபொம்மன் ஓஹோ என்று ஓடியது. ஆனால் சிவகங்கை சீமை தரமானதாக இருந்தும் கட்டபொம்மனை எதிர்க்க நிற்க முடியாமல் தோல்வியடைந்தது. சிவகங்கை சீமையால் கண்ணதாசனுக்கு ஏற்பட்ட நஷ்டம் கொஞ்சம்தான். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக சந்திரபாபுவை கதாநாயகனாக போட்டி எடுத்த கவலை இல்லாத மனிதன் என்ற படம் அவரை பயங்கர நஷ்டத்திற்கு உள்ளாக்கியது. சிவகங்கை சீமையில் எனக்கு நஷ்டம் 90,000 தான். அதை 1 வருஷத்திற்குள் தீர்த்து விட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன். ஆனால் வலிமையான விதி என்னை மேலும் மேலும் இழுத்தது. அது என் சிந்தனைகளை கெடுத்தது. அதுவே என் கவலைகளுக்கெல்லாம் தாயாக அமைந்தது. என்னுடைய பார்ட்னர் மனம் போன போக்கில் கையெழுத்து போட்டு கடன் வாங்கினார். அன்று சிவாஜி வாங்கியதை விட அதிக தொகை கொடுத்து சந்திரபாபுவை போட்டேன். சிவகங்கை சீமையால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மையும் சந்திரபாபு படுத்திய பாடும் என்னை நிம்மதி இழக்க செய்த நிலையில் கதையை ஒழுங்காக எழுதாமல் கவலை இல்லாத மனிதன் படத்தை எடுத்தேன். 3 மாதங்களுக்குள்ளாக 34 வழக்குகள் கோர்ட்டுக்கு வந்துவிட்டன. நேரே வழக்கறிஞர் வி பி ராமனிடம் போனேன். 1 வருஷத்துக்குள் பணம் சம்பாதித்து கடனை கட்ட முடியுமா என்று கேட்டார் அவர். முடியும் என்றேன். ஒரு பக்கம் கடன் வந்தால் ஒரு பக்கம் வரவு வேண்டுமல்லவா? அந்த பக்கம் அடிவிழுந்த போது இந்த பக்கம் ஏராளமான படங்களுக்கு சந்தர்ப்பம் வந்தது. பாட்டு எழுதுவதற்கு நோட்டு எழுதி வாங்கிய கடனுக்கு பாட்டு எழுதி வாங்கிய பணம் போக தொடங்கிற்று. இவ்வாறு கண்ணதாசன் குறிப்பிட்டுள்ளார். கவலையில்லா மனிதன் படத்திற்கு பிறகு சென்னை மாநகராட்சி கவுன்சிலாக இருந்த கே முருகேசனுடன் கூட்டு சேர்ந்து வானம்பாடி என்ற படத்தை கண்ணதாசன் எடுத்தார். இந்த படம் வெற்றிகரமாக ஓடியது. கண்ணதாசனுடைய கடனில் ஒரு பகுதியை அடைக்க இந்த படம் உதவியது. பின்னர் கோவை செழியலுடன் சேர்ந்து சுமைதாகி என்றொரு படத்தை தயாரித்தார். இந்த படமும் லாபம் சம்பாதித்து கொடுத்தது. கவலை இல்லாத மனிதன் அனுபவத்திற்கு பிறகும் சொந்த படம் தயாரித்தது பற்றி கண்ணதாசன் பின்னர் எழுதும் போது, ஒரு தவறு செய்துவிட்டு அது தவறு என்று தெரிந்த பின்னும் மீண்டும் அதே தவறை செய்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய சுய சரிதையில் அவர் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய வாசகம், என்னுடைய புத்தகம் திறந்த புத்தகம், இதில் நான் செய்த தவறுகள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னு அடிக்கடி அவருடைய சுயசரிதையில சொல்லியிருக்கார்.
இன்றைய நிகழ்ச்சியில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய பெருமைகளை நமக்கு மிகவும் அழகாக எடுத்து கூறினார் திருமதி அன்னபூர்ணி அவர்கள். அடுத்து கண்ணதாசன் அவர்கள் எழுதி சாகித்ய அகாடமியினுடைய விருதினை பெற்ற சேரமான் காதலியின் பற்றி ஒரு சிறிய விமர்சனம். திரு கவிஞர் கண்ணதாசனால் புனையப்பட்ட அற்புதமான ஒரு படைப்பு என்று சொல்லலாம். கவிஞர் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது அவரால் படைக்கப்பட்ட கருத்தாழமுள்ள பாடல்கள் தான். இது இந்த நாவலில் அவர் எழுதிய உரைநடை நாம் படிக்கும்போது காதலுடன் சேர்ந்து நமது நாட்டு வரலாற்றையும் தெரியப்படுத்தியிருப்பார். அவர் இங்கு யாரை பற்றி கதையை குறிப்பார சொல்லியிருக்கிறாருன்னா, நம்மை ஆண்ட மன்னர்களுள் சேர மன்னன் இரண்டாம் சேரமான் பெருமாளில் தொடங்கி அவரது மகன் மார்த்தாண்டவர்மன் மற்றும் மன்னரின் மைத்துனர் மகனாக பிறந்த பாஸ்கர ரவிவர்மனை மையமாக வைத்தே இருக்கும். சேரநாடு அப்படின்னாலே சங்க காலத்துல அதன் தலைநகரம் கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கதை நடக்கும் காலத்தில் அதன் தலைநகரம் வஞ்சியாக இருந்தது. சேரநாட்டின் தலைநகர் வஞ்சி என்று அழைக்கப்பட்டாலும் அதன் தலைநகரில் ஒரு பகுதியில் மற்ற பகுதியில் கொடுங்கோளூர், கொல்லி நகர், மகோதப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. சேர நாட்டின் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு நம்பூதிரியின் கையில் இருந்தது. நம்பூதிரிகளுக்கு சேர்ந்து வஞ்சியிலேயே ஒரு சபை இருந்தது என்று சொல்லலாம். நம்பூதிரி பிரதமராகவும் இரண்டாம் சேரமன் பெருமாள் குடியாட்சி தலைவராகவும் விளங்கினார்கள். இங்கு முதல் பாகத்தில் சேர நாட்டில் வசிக்கும் பலதரப்பட்ட மக்களை பற்றி கவிஞர் சொல்லியிருப்பார். சேர நாட்டில் யூதர்கள், சிரியன் கிறிஸ்துவர்கள், முகமதியவர்கள் போன்றோர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வணிகம் என்ற பெயரில் தங்கியிருந்தார்கள். அங்கு வஞ்சியிலேயே தங்கி அவர்கள் பாதுகாப்புக்கென்ற படைகளும் வைத்திருந்தார்கள். இரண்டாம் சேரமான் பெருமாள் பட்டத்துக்கு வந்து 40 ஆண்டுகள் முடிந்திருந்தது. அவர் பெருமாள் பட்டம் பெற்று 7 ஆண்டுகளாக இருந்தது. பின்னர் இரண்டாம் சேரமான் மக்கள், சான்றோர் மற்றும் நம்பூதிரி மத்தியில் அவரது விருப்பத்தை தெளிவுபடுத்தினார். அதாவது, அரங்கனையும் திருமாலின் திருத்தலங்களையும் தரிசிக்க நான் புறப்படலாம் என்று கருதுகிறேன் என்றார். அதனால் அடியாராக, அடியவருக்கு நல்லவராக உங்கள் அனைவரையும் விட்டுவிட்டு புறப்பட இருக்கின்றேன் என்று அவரது முடிவை வெளிப்படுத்தினார். இரண்டாம் சேரமான் பட்டத்தை துறந்து வெளியேறிய பிறகு எப்படி பாஸ்கர ரவிவர்மன் சூழ்ச்சியால் மார்த்தாண்டவர்மன் என்றமிருந்து பட்டத்தை பறித்து மார்த்தாண்டவர்மனையும் அவனது மனைவி காட்டுக்கு அனுப்புகிறான் என்பதையே முதல் பாகத்தில் சொல்லியிருப்பார். அப்பொழுது பாஸ்கரவர்மனின் மனைவி மனது படும் பாட்டை நேர்த்தியாக சொல்லியிருப்பார் கவிஞர். பாஸ்கர ரவிவர்மன் அவனது மனைவி பத்மாவதியுடன் இருவரும் தாம்பத்தியத்தை சரிவர நடத்தவில்லை. பாஸ்கர ரவிவர்மன் அவனது மனைவியை ஒரு பொருட்டாக மதித்ததில்லை. இதற்கிடையில் எப்படி யூத பெண்ணிடம் காதல் வாயப்படுகிறான் பாஸ்கர ரவிவர்மன் என்பதையும், மார்த்தாண்டவர்மன் அவனது மனைவியை பற்றியும் கவிஞருக்கே அழகாக உள்ள ஒரு பாணியில் தெளிவுபடுத்தியிருப்பார். சேரமான் காதலி இந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். நேர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் இது. வரும் பாடலுடன், கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியை மிகவும் அழகுபடுத்திய கவிஞர்களின் கவிதை வரிகளைப் போல அழகுபடுத்திய திருமதி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை கூறி இந்த வார நிகழ்ச்சியை முடிக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
அழகு மிகுந்த ராஜகுமாரி